இது பனிப்பூக்கள் பாட்காஸ்ட். கேட்போம், அறிவோம்.
வணக்கம் நண்பர்களே, இசை தேனில் இன்ப தமிழ் நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் வந்திருக்கிறோம். சென்ற பகுதியில் நினைத்தாலே இனிக்கும் படத்தில் வந்த சிவசம்போ பாடல் பற்றி மது அவர்கள் பேசியதை கேட்டோம். அதன் தொடர்ச்சியை இப்போது கேட்கலாம்.
மிக அருமையான தேர்வு மது, ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த படம் வந்து ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு மியூசிக்கல். அந்த காலத்தில் வந்து 15 பாடல்கள், 1979 வந்ததுன்னு நினைக்கிறேன், 15 பாடல்கள் இருந்தது இந்த படத்தில். அனைத்து பாடல்களுமே வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான பாடல்கள். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகம். இன்னும் கேட்டாக்க சண்டை காட்சி கூட ஒரு பாடல் இருக்கும் இந்த படத்தில். அந்த மாதிரி வெவ்வேறு வகையான பாடல்கள். மிகச்சிறந்த படம். பாலச்சந்தரோட படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வலுவான கதை இருக்கும். இந்த ஒரு படத்தை மட்டும் ஒரு மிக ஜனரஞ்சகமாக எடுத்திருப்பார். பாடல்களுக்காக மட்டுமே எடுத்த மாதிரியான ஒரு படம் இது. எல்லாமே அருமையான பாடல்கள். இந்த பாடலை, இந்த சம்பவ சிவ சம்பவ பாடலை பற்றி சொல்லணுனாக்க, இதனுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தாக்க 1975 நினைக்கிறேன். அந்த சமயத்தில் ஷோலே அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தில் வரும் ஆடி பர்மன் ஒரு பாட்டு பாடியிருப்பார், மேபூபா மேபூபா அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாடலை கேட்டுட்டு அந்த பாடல் மாதிரி ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விருப்பப்பட்டதாகவும், பாலச்சந்தர் உட்பட எல்லாரும் விருப்பப்பட்டதாகவும் அதுக்காக உருவாக்கப்பட்ட பாடல் இது. இந்த கதை அப்படின்ற ஒரு பெரிய கட்டுப்பாடெல்லாம் இல்லாததுனால பல வகையான பாடல்கள் அமைக்க முடிஞ்சது உங்களால். இருந்தாலும் அந்தந்த சூழ்நிலைக்கு, அந்தந்த காட்சிக்கு தகுந்த மாதிரியான பாடல் வரிகள் அமைச்சது வந்து கவிஞரோட பெரிய ஒரு அவரோட பாணியிலேயே சொல்லணுனாக்கா ஒரு பெரிய ராஜதந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அழகான வரிகள், அதே சமயத்தில் ஒரு ஒரு மெல்லிச இழையோடும் ஒரு தத்துவமும் இருக்குது. இதில் நகைச்சுவையாக சொல்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு தத்துவம் உள்ளடங்கியிருக்கு. இந்த படத்தில் இன்னொரு பாடல் வந்து எனக்கு மிக பிடித்த பாடல் ஒன்று இருக்குது, மறதி கண்ணம்மா அப்படின்னு ஒரு பாடல். வாணி ஜெயராம், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பாங்க. வாணி ஜெயராமோட குரல் வந்து ஒரு தனித்துவமான ஒரு குரல். முறையாக இசை பயின்றவங்க அப்படின்றதுனால சிறந்த உச்சரிப்போட, சுத்தமான உச்சரிப்போட, உச்ச ஸ்தாயில் பாடக்கூடிய திறம் படைத்தவர் ஒரு பாடகி அவங்க. பல பாடல்கள் எம்எஸ்பியோட இசையில் பல பாடல்கள் பாடியிருக்காங்க. மிகச்சிறந்த பாடல்கள் பல உண்டு. குறிப்பாக சொல்லணும்னாக்கு 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், மல்லிகை, என் மன்னன் மயங்கம் போன்ற பல பல பாடல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க பாடின பல பாடல்களில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் வந்து மன்மதில் இலையில் பெறக்கூடிய ஒரு பாடல், நாதமேனன் கோவிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன் அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடலை குறிப்பிட்டு சொல்லணுனாக்க, இந்த பாடலை கேட்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படும். பாடலோடைய வரிகளா, இல்லை வாணிஜெயராமோட குரலா, இல்லை மெல்லிசை மன்னரோட இசையா, எது குறிப்பிட்ட சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு இது கலவையாக சேர்ந்து ஒரு ஒரு ஈர்ப்பை உண்டாக்கும். இந்த குறிப்பாக இந்த வரிகள் கேட்கும்போது யாருக்காக எழுதப்பட்ட வரிகள் அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். நாதம் என்னும் கோவிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன், ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னை விட நீ கிடைத்தாய் அப்படின்றது தான் பாடலுடைய பல்லவி. இதனுடைய சரணம், இந்த முதல் சரணம் தான் வந்து அந்த ஒரு ஆச்சரியத்தை, பிரமிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு வரிகள். இசையும் எனக்கு இசையும், தினம் என் மனம்தான் அதில் அசையும், கரமும் உந்தன் சிரமும் நீ அசைத்தாய் நான் இசைத்தேன் அப்படின்னு வரும். காட்சிப்படி பார்த்தாக்க வந்து நாயகியும் நாயகனும் வந்து ஒரு கோவில் பின்புலத்தில் வந்து சந்திச்சுப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து நாயகி பாடக்கூடியதாக வரக்கூடிய ஒரு பாடல் இது. நாயகி பாட பாட வந்து நாயகன் வந்து அந்த பாடல் ரசித்து கேட்குற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு. ஒரு தலையை அசைச்சு அவங்க பாடுறத ரசித்து கேட்டுட்ருப்பாரு. அதுதான் அந்த காட்சி அமைப்பு. அதற்காக எழுதப்பட்ட வரிகளாக இல்லை கவிஞருக்கும் மெலிசை மன்னருக்கும் இருந்த நெருக்கத்தை குறிப்பிடுற மாதிரி எழுதப்பட்ட வரிகளை அப்படின்றது புரியாது. இசையும் எனக்கு இசையும் தினம் என் மனம்தான் அதில் அசையும், கரமும் உந்தன் சிரமும் நீ அசைத்தாய் நான் இசைத்தேன் அப்படின்னு வரக்கூடிய வரிகள். உன்னிப்பாக கவனிச்சோம்னாக்க கவிஞர் வந்து மெல்லிசை மன்னரை பார்த்து நீ அசைத்தாய் நான் இசைத்தேன்னு சொல்கிற மாதிரியே இருக்கும், இல்லை மெல்லிசை மன்னர் வந்து கவிஞரை பார்த்து நீ வரிகள் கொடுத்து அதுக்கு நான் இசையமைத்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லை நாயகியும் நாயகனும் தங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த நெருக்கத்தை சொல்கிற மாதிரியான ஒரு காட்சிப்படி அந்த நெருக்கத்தை சொல்கிற மாதிரியும் இருக்கும். எல்லா விதத்துலையும் எல்லா கோணத்தில் பார்த்தாலும் இது அந்த மாதிரி ஒரு பொருத்தமான ஒரு பாடலாக இருக்கும். அந்த விதத்தில் வந்து மிகவும் பிடித்த பாடல். இந்த வரிகளில் வந்து எப்படி இந்த சமயத்தில் கவிஞருக்கு தோணுச்சு, எப்படி அது ஏதோ ஒரு பெரிய விந்தைன்னு தான் சொல்லணும். திரைப்படத்துக்காக எழுதப்பட்ட பாடல்கள்னாலும் தன்னுடைய கருத்தை வந்து அதில் வெளிப்படுத்துறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்.
கண்டிப்பா கண்டிப்பா. சோ இவர் வந்து இந்த ஆசு கவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நினைச்ச ஒண்ண நினைச்ச மாத்திரத்துல எதை பத்தி வேணா ஒரு கவிதை வடிவில் எழுதுறது. இது வந்து பழைய காலத்துல வந்து அதாவது சங்க காலத்துல, சங்க காலத்திலையும் அதுக்கு முந்தைய காலத்திலையும் வந்து அந்த மாதிரி பேசுறதே வந்து படிச்சவங்களுக்கு மத்தியில வழக்கமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஏன் வந்து திருக்குறள் வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு, சாதாரணமா எழுதக்கூடாதா அப்படின்னு, சாதாரணமா எழுதியிருக்க கூடாதா, அவ்வளவு பெரிய திறமைசாலின்னா அவர் ஏன் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதிக்கூடாது, அந்த மாதிரிலாம் சில சர்ச்சைகள்லாம் வந்து ஐ கெட் இன்வால்வ் சம்டைம்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் வந்து எல்லாருமே வந்து கவிதையாக பேசுறதே சாதாரண வழக்கமாக இருந்த காலம். அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வள்ளுவர் காலம் இல்லை, வள்ளுவர் காலத்துலையும் அப்படிதான், பட் அதுக்கு மே அதுக்கு பின்னால்தான் இது ரொம்ப ஜாஸ்தியானது. சங்க காலத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு கடைச்சங்கத்தில். அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அது வந்து ஒரு அதை ஒரு பெரிய ஒரு திறமையான விஷயமா கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் அதுதான் நேச்சுரல் அப்படின்னு இருந்திருக்கு, அந்த தமிழ் பேசுற நேச்சுரல் அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போச்சு, கடைசி ஒரு 500-600 வருஷத்துக்கு அது இந்த மாதிரி இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்தது பார்த்தா பாரதிய சொல்லலாம், பாரதி வந்து இந்த மாதிரி ஒரு கவிதையை எந்த நேரத்துல வேணா எதை வேணா கவிதை வடிவில் சொல்ல முடியும், ஆனா பேச்சு தமிழ்ல தான் நார்மல் பேசுறது அப்படிங்கிற ஒரு இராவோட பிகினர், இராவோட பயனர் அப்படின்னு சொல்லலாம் அவரை. அதுக்கப்புறம் எடுத்துட்டா அந்த மாதிரி எந்த விஷயத்தை கூட, இப்ப நீ சொல்ல வந்திய நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற உறவு அப்படிங்கறத வந்து அவர் அப்படி காமிச்சாரு அப்படின்னா இதுதான்ப்பா அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா தானா வந்து விழும் அந்த கவிதை. அதுக்கப்புறம் சாதாரணமா தான் பேச போறாரு, சாதாரணமா தான் பேச போறாரு. அந்த மாதிரி ஒரு ஆசு கவியா வாழ்ந்தவர் வந்து கண்ணதாசன். சினிமாவால பாப்புலர் ஆனாருங்கிறது உண்மை, ஆனா சினிமாவாலதான் வந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஐ திங்க் நம்மளோட லிமிட்டட் நாலேஜ் தான் காட்டுறது. சினிமாவை ரொம்ப மீறி வளர்ந்தவர், அவரோட தனி கவிதைகள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இருக்கும், எங்கேயும் இருக்கும். அதை சினிமாவில் வந்து பாட்டு போடுறதுக்கு வந்து இன்னைக்கு யாரும் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு புரியல. ஈவன் விஸ்வநாதன் டயத்தில் கூட அவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல அவ்வளோதான், இல்லைன்னா அவரோட தனி கவிதை எல்லாத்தையுமே எடுத்து மியூசிக் போட்டிருந்திருக்கலாம், அது ஒரு சினிமா பாட்டை விட பாப்புலர் ஆகிருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரெண்டு பேர் ஒரு ஈடு இணையே இல்லாத ஒரு ஒரு திறமைசாலிகள், மற்றவங்களும் திறமைசாலிகள் தான், பட் இது வந்து தானாக வந்து கொற்ற ஒரு திறமை. இது வந்து கடவுள் காட் கிஃப்ட்ங்கறத, காட்ஸ் கிஃப்ட்ங்கறத தவிர வேற என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல.
கண்டிப்பா ஐயா. சோ அது திரும்ப மணியோட ஒரு விஷயத்தை தான் குறிப்பிடணும். அவர் வந்து சொல்லுவார் இந்த பக்கம் ஒரு ஐஃபில் டவர், அவர் பாட்டு டியூன் போட்டுட்டே இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஐஃபில் டவர், அது பாட்டு வரிகள் தந்துட்டே இருக்கும். ஸோ அது அவர் சொல்லுவார், இவர் டியூன் போட முடித்த உடனே அவர் வந்து எல்லாம் அப்படி உட்காந்துட்டு ஒரு சிட்டிகை மாதிரி போடுவார், ஸோ நான் தயார் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி போட்டுட்டு நிமிந்து பார்த்தாருனாக்கா அவர் செவுத்தை பார்த்து படிக்கிற மாதிரி வரிகள் வந்து விழுமா. ஸோ அவர் நேராக எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாரு, அங்கே யாரோ எழுதி வச்சதை படிக்கிற மாதிரி வரிகள் வருமா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சொல்லவே முடியாது, அவராலேயே விவரிக்க முடியாது அந்த அளவு வேகத்தோட அந்த பொருத்தமான வரிகள். வேகத்தோட வர்றதுனாக்க ஏதோ வரிகள் கிடையாது, பொருத்தமான வரிகள், சந்த நயத்தோட அந்த அந்த சந்தத்துல உட்கார மாதிரியான வரிகள் அவ்வளோ அழகா வரும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ
அண்ட் he has never written it and never repeated it is what the அவரை பத்தின சொல்றது. ஏதாவது ஒரு கவிதையை வந்து அதான் அந்த எழுதுறவங்க சொல்றது தான், அது உங்களுக்கு என்ன அவரோட பையன் தான் எழுத ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு வாட்டி சொல்லும் பொழுதே யூ ஹேவ் டு கேட்ச் அப் அண்ட் ரைட் இட், அவர் ரெண்டாவது வாட்டி திரும்ப அதை ரிப்பீட் பண்ணலாம் சொன்னா வேற ஒரு கவிதை வரும். பாட்டு
ஒரு ஒரு சரணம் பாடுறீங்களா ராம்?
இசையும் எனக்கிசையும் தீனம் என் மனம் தான் அதில் அசையும் இசையும் எனக்கிசையும் தீனம் என் மனம் தான் அதில் அசையும் கரமும் உந்தன் சிரமும் நீ அசைத்தாய் நான் இசைத்தே நாதமெனும் கோவிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன் ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னை விட நீ கிடைத்தாய் நாதமெனும் கோவிலிலே.
ஸோ நீங்க அதுக்கு சரியான இடத்துல அந்த நிறுத்தி அடுத்த சொல் எடுத்தீங்க இல்லையா, அது அந்த சரணத்துல இருந்து பல்லவிக்கு போகும்போது அது அது அப்படியே ரியலிஸ்டிக்கா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது ராம். ஸோ இது இந்த சரணத்தை குறிப்பா நீங்க எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரியல, பட் இந்த சரணத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு
அதான் பேசுனீங்க சார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க சொன்னப்புறம் எனக்கு அது பிடிச்சு போயிடுது. சீரியஸா, I'm not kidding. நீங்க சொன்னப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது.
கண்டிப்பா. ஸோ இன்னொரு விஷயமும் இருக்கு ராம் இதுல, இந்த சரணம் வந்து MSV வந்து July 15 தவறிட்டாரு 2015. ஸோ எனக்கு தேதி 15 தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஒரு ஒரு இறக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக வந்து வாணிஜெயராம் வந்து பார்த்துருக்காங்க அவரை. ஸோ அவங்க பார்த்துட்ட உடனே அவங்க பார்த்துட்டு இவர் இருக்கிற நிலையை பார்த்த உடனே அவங்க தன்னையும் அறியாமல் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து இவர் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு தைரியமாக இரு ஆண்டவன் காப்பாற்றுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அந்த இந்த பாட்டு நாதம் எனும் கோயிலே பாட்டு பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து இவங்க பாடின சரணம் இதுதான். வாணிஜெயராம் வந்து அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, இந்த இதான் எடுத்து பாடியிருக்காங்க. இசையும் எனக்கு இசையும் தினம் என் மனம் தான் அதில் அசையும் அப்படின்னு சொல்லி நான் நீ அசைத்தாய் நான் இசைத்தேன் அப்படின்னு பாடிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு தன்னறியாமல் அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டே இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து இல்லை தைரியமாக ரொம்ப அருமையாக இருந்தது, நீ பாடினது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட இல்லை, அதுதான் அவர் கேட்ட கடைசி பாடல். அவங்க அங்கதான் இருந்திருக்காங்க, வெளியில இருந்திருக்காங்க, இந்த நேரத்துல இவர் தவறிருக்காரு. ஸோ அவர் கேட்ட கடைசி பாடல் அப்படின்றதுல வந்து அதுவும் அவர் இசையமைச்சு இந்த பாட்டு அந்த அதுவும் பொருத்தமான வரிகள் இது எல்லாமே வந்து அவங்கள ரொம்ப அழ வச்சிருக்கு, ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருப்பாங்க இது வாணிஜெயராம். ஸோ அது ரொம்ப உணர்ச்சிகரமான விஷயம் அது.
ஆமா, அவரு வந்து அந்த 2015 தான் July 14 இருந்திருக்காரு. சோ அது அந்த நீ சொல்றது இந்த இசையும் அந்த அந்த வரி சொன்ன இல்லையா, அதை வந்து யார் வேணா அவரோட இன்வால்வ் ஆன யார் வேணா சொல்லிட்டு அவங்களுக்கும் அவருக்கும் அந்த தொடர்பை சொல்லலாம். அது MSVக்கு சொல்லலாம், இன்ஃபேக்ட் கண்ணதாசனுக்கும் சொல்லலாம், ரைட்? இவங்க வந்து ஒருத்தர் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ இங்கேங்கிற மாதிரி கண்ணதாசன் வந்து எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு ஆட்டு வச்சு ஆட வச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி கவிதையில வச்சு. But it can be relevant to any two professionals in that field அப்படிங்கற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கவிதைகள் கண்ணதாசனோட. I think நிகழ்ச்சியோட ஒரு நிறைவுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய சுவாகிச்சு பேசிட்டோம் பேசுறது வந்து இந்த சுவாகிக்கிறதுங்கிறது வந்து நம்மளோட ஒரு உணர்வுகள்ல இருந்து வந்ததா கூட சொல்லலாம். நிறைய ரொம்ப நம்ம ரெண்டு பேருமே இந்த இதுல வந்து ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது. ஆனா வந்து என்ன இதுல நம்ம இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு தெரிஞ்சதை அல்லது நமக்கு தெரிஞ்சதுங்கிறத விட நம்ம என்ஜாய் பண்ணதை நம்ம அனுபவிச்சதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம். அது அந்த நேச்சுரலாவே வந்திருக்கலாம், வந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு அமெச்சூரிஷா இருந்திருந்தா கூட ஐ திங்க் அந்த அமெச்சூர்ஸ் எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலெஜபிள் பர்சனா ஒரு ஈவன் ஒரு ப்ரொஃபஷனலுக்கு க்ளோஸரா கொண்டு வர்ற அளவுக்கு ஒரு படைப்புகளை கொடுத்த இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பத்தி பேச முடிஞ்சது இந்த பர்த்டேல, அவங்களோட பர்த்டேல அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வெளிப்பாடை வந்து நம்மளால கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிறத ரொம்ப நன்றி ரவி. இவர் ராம் ஆல்சோ அவரோட பாட்டு வந்து அந்த பாட்டுக்கே நம்மளை கொண்டு போயிடுச்சு. அவருக்கும் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக கண்டிப்பாக. ஐயா, இந்த இரண்டு பெரிய ஜாம்பவான்கள் பற்றி நீ சொன்னது முற்றிலும் உண்மை மது. நீ சொன்ன மாதிரி நம்ம வந்து தொழில்முறை பாடகர்களோ தொழில்முறை இசைக்கலைஞர்களோ கிடையாது, கவிஞர்கள் தொழில்முறை கவிஞர்களும் கிடையாது. ஸோ இருந்தாலும் வந்து நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் பாதிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவங்களுடைய பாடல்களை வந்து தேடி தேடி படிக்கணும் இல்லை தேடி தேடி கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து இவங்க வாழ்ந்த காலத்தில் அதே காலத்தில் இவங்களோட படைப்புகளை ரசித்து கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு அவங்கள ஸ்லாகிச்சு இந்த மாதிரி அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது வந்து ரொம்ப அரிய வாய்ப்பு அது. குறிப்பாக இந்த நாளில் வந்து இந்த மாதிரி இரண்டு பேரோட பிறந்த தினத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்ச சரவணனுக்கு மிக்க மிக்க நன்றி. கூடவே நம்ம கூட இருந்து பாடல்கள் எல்லாம் நமக்கு அவ்வளவா எளிதா வராத சில விஷயங்களை வந்து அழகா பாடி அந்த பாடல்களோட விஷயங்களை சொன்ன ராம் அவர்களுக்கும் மிக்க நன்றி.
நன்றி 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 ரவி, நன்றி மது, நன்றி ராம். கண்ணதாசன் எம்எஸ்வி பாடல்கள் போலவே உங்கள் உரையாடலும் அருமையாக வந்தது. நண்பர்களே, இந்த உரையாடல் பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சியை அளிக்க அது உதவியாக இருக்கும். நன்றி. I'm in.